சில பேர் வருவாங்க சாமிகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்க, நடக்கலைன்னா என்ன சாமியா இருக்கும். ஆனா இவங்க என்னத்தை தான் நிறைவேற்றணும், சாமி சொன்னதை வழிபடுத்தி நடத்த மாட்டாங்க. அவங்க ஆசைக்கு சாமி இணங்க வேண்டும், இப்படி வரக்கூடியவங்க நல்ல பேர். ஆகவே நமக்குள்ள அந்த உணர்வின் தன்மை, யார் எதை எடுக்கிறோம் இதை எடுப்பதற்கு இல்லாதபடி தவறின் உணர்வுகளை செயல்பட்டு சாமி சொன்னதா அது நினைக்க மாட்டாங்க. எனக்கு சாமிகிட்ட போனேன் அது என்னவோ சொன்ன நடக்கும் போங்க, நீங்க இந்த மாதிரி செய்யணும்னா இது நான் செய்யறது செய்வதை சொல்றது ஒட்டு போட்டு எதிர்பார்க்க மட்டும் நடக்கிறத பார்ப்பாங்க. நடக்கலைன்னா என்னத்த சாமியா இருக்க போனோம். இதைத்தான் அங்க நம்ம சமுதாயம் கத்துக்கொண்டிருக்கு. ஆகவே நமது ஆலயம் இப்படிதான் அமைத்திருக்கு. கல்யாணம் ராமா நம்முடைய எண்ணங்கள் உண்டாக்கணும். இதே சமயத்தில் என்ன செய்யறோம், ராமேஸ்வரத்தில் ராமன் இங்கே கல்யாண ராமனை பற்றி சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறான், நேரமாகிவிட்டது என்பதற்காக மணலை குவித்து பூஜிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அங்க என்ன செய்யறான், இந்த உடல்ல கொஞ்ச காலம் தான் வாழ்கின்றோம், எல்லாரும் அந்த பேரன்பு பெற வேண்டும் என்று மனதை குவித்து, எல்லோருக்கும் அந்த உணர்வு பெற வேண்டும் என்று மனதை குவித்து பூஜைக்க ஆரம்பித்தான் அந்த சீதாராமன். இந்த நிலைக்கு மாறாங்க, ஆஞ்சநேயர் லிங்கத்தை எடுத்து வாழ்ந்தாலும் நேரமாயி போச்சான், இதுக்கு ஒரு உபகரம். அவன் எடுத்து நேரமாயி போச்சுன்னு அங்க இருக்கக்கூடிய மணலை குவிச்சு உடனே சிவலிங்கத்தை பூஜைக்க ஆரம்பித்தான். இங்க கதையில இப்படி சொல்றாங்க. ஆனால் அதே என்ன சமயத்தில் ராமன் வணங்குறான், நீ சிவனை வணங்குற அரிசின்னு சொன்னாலும் உனக்கு தோஷம் படிச்சுடுங்கிற ஐவன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம் உடலின் இயக்கங்களை அவன் தெளிவாக கேட்டினாலும் இந்த பக்தி மார்க்கத்தில் அவரவர்கள் மதங்கள் என்ற நிலையில் இனங்கள் என்ற நிலையில் பிரிக்கப்பட்டு எத்தனையோ நடக்குது. இன்னைக்கு குலதெய்வங்களை வணங்கக்கூடிய நிலைகள் எட்டும் ஏன் குலதெய்வம் இதை ஏற்றுக்கிறாரு, ஏன் குலதெய்வம் எனக்கு ஏற்றுக்கிறான்னு இதுக்குள்ளுக்கு சென்றேன். தெய்வங்களை பேரை சொல்லிதான் நம் பகமையை வளர்த்துக் கொள்கின்ற அருளை வளர்ப்பதற்கும் நிலைகள் காட்டி ஞானி கொண்டிய நிலைகள் யாரும் பின்பற்றவில்லை. ஆகவே நீங்கெல்லாம் இப்போ இதே மாதிரி மனதை குவிக்க வேண்டும். அதனால தான் நாம் கோயிலில் போனோம் நினைச்சிடறோம். இதே மாதிரி எல்லாரும் பேரன்போடு வாழணும், மனதை ஒன்றாக சேர்த்து வச்சுக்கிறோம். எனக்கு இப்படி செய்தானே பாதி என்று உடலை எனக்குள் எடுத்தால் அது நோயாகி அவன் நினைவு எனக்குள் வலுவாகி அந்த கடவுள் அவதாரம் கூர்மை. அப்போ அந்த வேதனை உணர்கள் எனக்குள் வலிமையாகும் போது அந்த கூர்மை அவதாரமாக நான் இடந்து சேர்ந்து அவன் உடலுக்குள் நாம் புகுந்து அந்த வேதனை உருவாக்கி அவனை நலிய செய்மையை அவனை நலிந்த பெண் உடலை விட்டு நீங்கிய பெண் அந்த வேதனைப்பட்டே உணவு உட்கொள்ளும் அந்த அவதாரமாக என் உயிர் உருவாக்கிவிடும். தெளிவாக கூறுகின்றார் நமக்கு குருநாதர். இதன் அனுபவ ரீதியிலேயே கொடுக்கின்றான். ஆனா 20 வருடம் அனுபவத்தில் தெரிந்துதான் உங்ககிட்ட சொல்றேன். காடு மேடெல்லாம் வழங்கி குடும்பத்தில் பெண்டு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தெரிந்த ஒரு பாருங்க, இப்ப என் குடும்பத்துக்கு கவனிக்கிறேன். அதுவரையிலும் அனாதையா இருந்து செல்வம் இருந்த செல்வத்தை இழந்து போட்டு எத்தனை வேதனைப்பட்டாங்க, நரக வேதனைப்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் இதே மாதிரி குருநாதர் சொல்றார், உன் குடும்பம் எப்படி இந்த நிலை இல்லாதவோடு எத்தனை அவசரப்பட்டதோ இதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆண்டவன் வீட்டிற்குரிய நாளையத்தை அசுத்தப்படுத்துகின்றார்கள் அவங்க அறியாமல், அதை புண்படுத்துகின்றனர். அதே போல நிலைகள் உணர்த்து அவர்களுக்கு உயிரான ஈசனை மதிக்கும்படிச்சு, அவனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை மதிக்கும்படிச்சு, இந்த உடனால் உருவாக்கப்பட்ட அந்த உடலை சிவமாக மறிக்கச் செய், அது உனக்கு அதில் பங்கு கிடைக்கும். ஆக ஒவ்வொரு உயிரும் அவர்கள் அந்த உடலை மறிக்கவில்லை என்றால் நீ அவர்களை உடலை மறித்து நீ பெற வேண்டும் என்று உணர்வு எடுத்தனால் நீ எண்ணி உணர்வு உனக்குள்ளாகின்றது. ஒருத்தன் தீயவன் என்னை பேசுகிறான் என்றால் அந்த பேய் எண்ணி இப்படி பேசினான் என்று எண்ணினால் அந்த உணர்வு எனக்குள்ள அந்த தீயரை எனக்குள்ள வருகின்றது. அப்போ அவன் அறியாமல் இரு நீங்க வேண்டும், அவன் பொருளிருந்து செயல்பட வேண்டும், அந்த நிலை அவனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அவன் வேக உணர்வு நமக்குள்ள வராது, நமக்குள் இந்த நிலையாகின்ற. அப்ப நம்ம துணை நட்சத்திரத்தின் பேரர்களை நான் பெற வேண்டும் இந்த உணவு இருக்கு, அவன் உணர்வை நமக்குள் வளர்க்காதபடி இந்த நிலையை வளர்த்தால் இப்படி ஏற்படும். அதனால்தான் எத்தனையோ பேர் என்னிடம் வந்து கஷ்டத்தை தான் சொல்லுகின்றன, கஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை. என் குடும்பத்தில் பையன் இப்படி ஏமாத்தான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், கடன் கொடுத்து ஏமாத்திர மோசம் பண்ணித்தான் தான் சொல்றாங்க. அவங்களுக்கும் இந்த நிலை நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும், நான் பலமுறையும் சொல்லியிருக்கேன், யாரும் கேட்கறது. ஆக நீங்க சண்டை போட்டாலும் வரப்போவதா இல்லை, அது பகமத்து கோட்டு நாட்டுக்கு போய் மீண்டும் வேதனைப்பட்டு நோயாகி என்னை பாவினால எனக்கு நோயாச்சின்றாங்க. ஆக இந்த உணர்வை மாற்றினால் நிச்சயம் அந்த நிலையை மாறும். நமக்கு அவதி கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும், நம்ம தொழில் அவன் காசு கொடுக்கலாம் கூட நமக்குள் அந்த செல்வம் வளர்ச்சியும் நமக்கு அமைதியும் கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும், நோயிலிருந்து விடுபடலாம், நமது குடும்பத்தையும் நல்லதாக்க முடியும். விஷத்தை ஒதுக்கி விட்டால் நமக்குள் விஷம் ஒன்றும் செய்யாது. ஆனா விஷம் என்ற நிலையை நான் நல்லதான வச்சேன், என் பொருள்ல விஷம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவ்வளவு பெரிய தூக்கி எறிகிறதான்னு சொல்லி சாப்பிட்டு விஷம் உங்களுக்கு கொள்ளதான் செய்யும். நான் நல்லதை செய்தேன், எனக்கு இந்த நிலை செய்தார் என்ற உணர்வை நீங்க வளர்த்துக் கொண்டா அதைத்தான் செய்யும். அதனால் இந்த ஆலயத்தில் உயிரான ஈசனால் உலர்க்கப்பட்ட அந்த ஈசனான இந்த ஆலயத்தை உங்க வாழ்க்கையில் அந்த உயிரை ஈசனாக மதித்து, இப்ப நாம துணியில் அழுக்கப்பட்டா சோப்பை போட்டு துவைச்சிடுறோம், உடல்ல அழுக்கப்பட்டா குடிச்சிடுறோம், எண்ணெய் பசைந்த வேற ஏதாச்சும் ஏகத்தோட போட்டு துடைச்சிடுறோம். நம்ம ஆன்மாவில் படக்கூடிய அழுக்கை துடைப்பதற்குத்தான் இந்த மார்க்கத்தை காட்டும் குருநாதர். ஆகவே ஒவ்வொரு உயிரையும் நீ கடவுளா மதி, அந்த உடலை ஆலயம் மதி, அந்த ஆலயம் பரிசுத்தப்பட அந்த வீட்டிற்கும் ஆண்டவனால் அந்த உடலை உருவாக்கி அந்த அருள் உணர்வை அவர் பெற வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய். அதைத்தான் செய்யும். அதனால உங்களுக்குள் பரிவான நிறைய திட்டியவனை எண்ணும் போது அந்த உணர்வு வருகின்றது. ஆக உங்களை திட்டியனை எண்ணும் போது நீங்க இதை எண்ணுங்கள் என்று சொன்னால் அந்த உணரும் போது அந்த வேதனை என்ற உணர்வை நீக்கி உங்களை சிந்திக்கும் ஆற்றலும் உங்க வல்லமை பெறுவதற்கு இது உதவும். ஒருத்தன் சொன்னபடி கேட்கலை என்று உணர்வு வரப்போம் போது அவன் எண்ணும் போது அதே உணர்வு வந்து இப்படி ஆகலன்னு வேதனைப்படுகின்றது. இப்ப இந்த ஆத்ம சுத்தி என்ற உணர்வை உங்களுக்குள் எடுத்து அவன் அறியாம இரு நீங்களும் பொருளிருந்து செயல்படணும், குடும்பத்துக்கு ஒத்தவனாக வர வேண்டும், குடும்ப பொறுப்பு அறியக்கூடிய நிலை வரவன் நீங்க உருவாக்கணும், பல முறை செய்தவன் தன் குடும்பத்தில் ஒற்றியாகும். இதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைக்கு வந்தாச்சுன்னு என் கணவர் இப்படியே பேசிட்டு இருக்கானு எல்லாம் ஊர்ல பேசுவோம். நீ ஊர்ல போய் சொல்றவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊர்காரங்களையும் காப்பாத்தணும் கணவர் சொல்வார். அப்படி அதே சமயத்தில் என்ன செய்யறது, இங்கே கணவருடைய நிலைகள் இப்படியாக இருந்து மனைவியுடைய நிலைகள் அடிக்கடி வேதனைப்பட்டு ரெண்டு பேரும் பகமையிலிருந்து மீழுவதில்லை. அப்போ அவருக்கு அந்த அரு உணர்வு பெற வேண்டும், இருள் நீக்கும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று நாங்கள் வசித்து வந்து போல வாழும் அந்த அருஞானம் பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இதே துர்வானத்தை தியானத்தை செய்து இந்த உணர்வை சேர்த்து பாருங்க. இதை மாற்றி அமைக்கும் சக்தி நிச்சயம் உண்டு. ஆகவே நமக்குள் அந்த குருச்சேத்திர போற பொழுது ராமாயணத்தில் அதுதான் காட்டுகின்றான். வாலி ராமன் மறைந்திருந்து தாக்கினான், நமக்குள் சந்தோஷம் என்ற உணர்வு சீதா ராமா மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்றால் மகிழ்ந்து வாழ்ந்த உணர்வின் தன்மை அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும் என்று அந்த புருவ மத்தியில் எண்ணினார். அந்த புருவ மத்தியில் வீட்டிற்கும் உயிரான ஈசனிடம் நம் உணர்வு முன்னணியிலே சென்று விடுகிறது. அந்த முன்னணியிலே சென்று கொண்ட பின் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவழி பண்ணி இங்கே அடப்படுகின்றது. நம் உடலில் எத்தனை வேதனையான உணர்வுகள் இருக்கின்றதோ அதை உட்புகாது தடுக்கின்றது. ஆக சிறிது நேரம் நாம் எண்ணினால் நம் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று உடலுக்குள் சேருகின்றது. அந்த வலிமையானால் இந்த தீமை என்ற உணர்வுகள் அனாதியாகி விடுகின்றது. இது அனாதியாகிவிட்டால் சூரியன் ஈர்ப்பு அதை எடுத்துக்கொள்ளும், நம்ம ஆன்மா சுத்தமாகின்றது. அப்ப அந்த ஆன்மா சுத்தமான பின் எதன் குறை இருந்தோ அவர்கள் அறியாமையிடும், நீங்களும் என் பையன் நல்லவனாகணும், என் கணவர் உயர்ந்தவராகணும், எல்லாரும் மறிக்கத்தன்மது குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வர வேண்டும், என் மனைவிக்கு அந்த பொருள் வேண்டும், அந்த சாந்தம் வேண்டும், விவேகம் வேண்டும், அது உடலில் ஏதாவது அறியாமல் எதை செய்தால் அறியாமல் இருந்து மீள வேண்டும், அருசக்தி என் மனைவி உடலை பெற வேண்டும், பெரும் சக்தியான நிலை அதற்கு பெற்று குடும்ப பொறுப்புடன் வர வேண்டும் என்று கணவன் மனைவி எண்ணிப்பாரணும். அதுல வரக்கூடிய பகமை நீக்கல. சாமியார்கிட்ட போய் சாமியிட்ட போய் ஜாதகத்தை பார்த்தோம் ஜோதியத்தை பார்த்தோம் இதில் வந்துருச்சுன்னு நீங்க சாங்கியங்கள் செய்து இது நடக்க போறது ஒன்றும் இல்லை. ஆக இங்கே போனேன் அங்கே போன தலை விதி என்ற கடைசி விதிக்கு வந்து ஆக நாம் மறிக்கொண்டு விதியை மாற்றவில்லை என்றால் அந்த விதி நாம் எண்ணும் நிலையை எல்லாம் சேர்ந்தேன் நீக்கும் வழி தெரியாதபடி விதி என்ற நிலையில் முடிவுக்கிறோம். அந்த விதியின்படி தான் நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அடுத்த நம் உடல் இன்று நோயாகி நோயின் தன்மை கொண்டு வெளியே செல்லப்படும் போது இன்று மனிதன் அல்லாத நிறைய போகின்றது. ஆசை நிமித்தம் அதிகமானால் உடலுக்குள் பேயாக போகின்றது. அந்த உடலை வீழ்த்தி அந்த குடும்பத்தை இன்னல் படுத்தி வெளியே சேர்ந்து பகன் உணர்வு கொண்டார். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்க விடுபடுவதற்குத்தான் எமது குரு அருள் உங்களுக்குள் பதிவாக்கி இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளவும் திட்டவர்களையும் நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் அவர்களை எண்ணும் போது எந்த நிலை ஆகின்றதோ அதே போல உங்களுக்குள் அருஞானத்தை பதிவாக்கி எப்போது உங்களுக்கு துன்பங்கள் வருகின்றதோ துயரம் வருகின்றதோ அப்போதெல்லாம் நாம் சொன்ன உணர்வு உங்களுக்குள் பதிவாகின்றது. இதை என்ன பெண் நேரில் கூர்மையாக கவனிக்கின்றீர்கள். இந்த உணர்வு ஊழ்வன என்ற வித்தாக விழா எலும்புகளைத்தான் பதிவாகின்றது. ஆனால் இப்போ எப்படி செல்லுகளை விஞ்ஞான அறிக்கணும் ஒன்று பதிவாக்கினால் அந்த செல்லை நம்பர் போன் பண்ணும்போது நம்பர் இங்கே காட்டும். இதே போல நான் வேதனை என்று உணர்வு போகும்போது எவன் வேதனை செய்தால் உணர்வர் எனக்கு நன்மை செய்தார் இன்னொரு ஒருத்தர் விற்கிறாங்க யாரோ என்னை நினைக்கிறாங்க நல்ல அப்படின்னு அந்த விற்கல் வரும். நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு பார்த்த பண்ணி இதெல்லாம் உணர்வுகள் நம்ம எலும்புக்குள் ஊனுக்குள் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நான் மறுக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக நீ சேர்த்துக்கொண்டே வந்தால் இது வலுவான பின் இது இழுக்கும் தன்மை குறைகின்றது. ஆகவே இதன் வலுவு நமக்குள் ஏற்பட்டால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியிலான நிலை அடைகின்றோம். அதனால்தான் இந்த துருவ நட்சத்திரம் உயிரணு தோன்றி மனிதனான பின் அகசியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான இந்த ஒளியின் உடலாக இருக்கும். அந்த ஒளியின் உடல் இருந்து வரக்கூடிய உணர்வை அது மனிதனாகி வந்ததுதான். அது நம் உடலுக்குள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கு சேர்த்தால் அது நமக்குள் வரும். நாம் வேதனை நல்ல உணர்வு வளர்த்து கொண்ட போய் என்னை வேதனைச்சுதானே இது பாவிப்பேன் என்று சொன்னால் அந்த வேதனை உடன் நம்ம நல்ல அணுக்கள் சேர்க்கப்படும். விஷயம் அது இயக்கி நல்ல குணங்களை மாறுகின்றது, நல்ல உடல்கள் மாறுகின்றது, நல்ல சொல்கள் மாறுகின்றது, நல்ல செயல்கள் மாறுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு என்ன மனிதனை பிறப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். மனிதனை கடைசி நிலை இல்லை எந்த பரிணாம அழிச்சி வளர்ந்து வந்தனாம். ஆக வேதனை என்று உணர்வுனா பண்பு பரிணாம அழிச்சி வேதனை என்று உணர்வு வளர்ந்து நாம் தேய்பிரையாக தான் போக வேண்டிய வரும். ஆகவே இந்த உடலுக்கு விட்டு சென்ற பின் இன்னொரு உடல் கிடைக்கவரையிலும் இந்த உடல் என்ன வேதனைப்பட்டமோ அந்த வேதனை உணர்ச்சியுடன் நல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த உலகம் யுத்தம் வருகின்றது. இந்த விஷத்தின் தன்மை நாம் கவர்ந்து கொண்ட பின் இந்த பூமியை அழிந்தாலும் சரி என்றால் இந்த அணுக்கதிரியக்கங்கள் குண்டுகள் மழை பெய்ந்தால் இந்த அணுக்கதிரியக்கங்கள் நம் பூமிக்குள் பருகி கொறிகளாகி சிதைந்து போகும் தன்மை ஏன் நாம் பிரபஞ்சமே சிதைந்து போகும் தன்மை சூரியனே. அப்ப நம் உயிரணுவாக தோன்றிய உணர்வுகள் இன்னி பிரபஞ்சத்தில் மேல் நம் பிரபஞ்சம் பறஞ்சதுன்னா அண்டத்தில் பறக்க நேர்கின்றது. எந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்புக்கு சொல்றதோ அங்கு கோள்கள் போய் சேருகின்றது. அங்கு உணவு இருந்தால் நான் அதுவரையில் இந்த வேதனையை துன்பம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். தப்பவே முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானி நிரூபிக்கின்றான் ஒவ்வொரு அணு திசைகளையும் அதை இலக்கான இந்த நிலையில் இந்த தெளிவாக கண்டுகொள்கின்றான். ஒரு கருவில் இருக்கக்கூடிய சிசுவும் ஒரு உயிரணு தன்மை ஒரு முட்டைக்குள் இருந்து அந்த உயிரணு எப்படி செயல்படுகின்றது, அதன் உணர்வின் துடிப்பு என்ன ஆகின்றது, அதில் எதிர்மறையான நிலைகள் வரும்போது உணர்வுகள் எப்படி மாறுகின்றது என்ற நிலையிலும் அந்த முட்டைக்குள் இருக்கும் கருக்களை திசை மாற்றி உணர்வின் தன்மை ரூபங்களை மாற்றி அதை எத்தனையோ நிலைகள் கொண்டு வருகின்றான். கருவில் உள்ள மாடு ஆடு இவைகள் சிசுகளையும் கருவில் இருக்கக்கூடிய சிசுகளுக்கு அது உண்டான உணர்வு மாற்றி அது ரூபத்தை மாற்றி அதற்கு வேண்டிய சில செயல்களையும் இந்த இரத்தத்தில் அந்த உணர்வு ஊட்டி அந்த ரூபங்களையும் மாற்றுகின்றன. இது எல்லாம் விஞ்ஞானி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மெய்ஞானி இதையெல்லாம் நடக்கும் உன் எதிர்கால நிலைகள் நீ சுவாசித்த உணர்வு எதுவோ அதுவே உன் உடல் எப்படி மாறுகின்றது, இதிலிருந்து நீ மீடுவதற்கு என்ன வழி என்ற நிலையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது நமது ஞானிகள் கூறின. அதை வைத்துதான் நாம் நீக்கக்கூடிய தன்மையை சாதாரண மக்களும் படித்து தெரிந்து வர முடியாது. ஆலயத்தில் உற்று பார்த்தபின் ஞானிகள் காட்டிய காவியத்தை படித்து இந்த உணர்வு நாம் பெற வேண்டும் என்று ஏங்கினார். அதை நமக்குள் மாட்டிக்கொள்ளும் இலவுகான நிலைதான் கோயில். இப்ப கோயிலை யாரும் அவமதிக்கிறது அவமதிக்கிறோமே தானே கோயிலை மதிப்போம். நம்ம நினைக்கிறோம் நான் கோயிலுக்கு போறேன் பக்தி, எது பக்தி, வேதனைப்படுவது பக்தி எனக்கு கொடுக்கல என்ன இந்த மாதிரி செய்யறானே எனக்கு தான் உருப்படி ஆவானா என் பையன் இப்படி செய்யறானே அப்படின்னு இந்த பக்தி தான். தேங்காய் பழத்தை சாமிக்கு வச்சு போட்டு நமக்குள் அசுத்தத்தை சுவாசிப்பதான் நமது பழக்கமா இருக்கு. நம்ம திரிந்து வாழ காட்டிய அந்த ஆலயத்தை நாம் யாரும் மதிப்பதில்லை. ஆனால் இந்த உடலான ஆலயத்துக்குள் நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கொடுப்போம். இருளை அகற்றி நாம் பழகுவோம் என்றால் நீங்கள் துருவ தியானத்தை எடுத்துக்கொண்டு பழகிப்பட்டவர்கள் அனைவருக்குமே இப்போது ஆத்மசுத்தி என்ற உணர்வும் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அனைத்துக்குமே இப்போ நேரடியாக எப்படி இன்ஜெக்ஷன் செய்கின்றோமோ இதைப்போலே நுகர்ந்து உங்கள் உடல் உள்ள நிலைகளுக்கு இந்த கண் கொண்டு அதை பாய்ச்ச வேண்டும். கண்ணால் பார்த்து பதிவாகி நுகர்ந்து உணர்வின் தன்மை அந்த இரத்தத்தில் ஆகும்போது அணுவாகின்றது. ஆக எந்த உணர்வின் தன்மை அணுவாகின்றதோ அந்த அணுவின் தன்மை இந்த கண்ணால் தான் வந்தது. ஆக இதே கண்ணின் தன்மை நமக்குள் இருக்கும்போது என் இரத்தத்துக்குள் இருக்கும் இந்த அணுக்கள் அனைத்தும் தரும் நட்சத்திரத்தின் பேரில் ஒரு அதே சமயத்தில் நான் நண்பனிடத்தில் பழகப்பட போகும்போது நண்பனாக பழகி அவன் உடல் விட்டு பிரிந்து சென்ற பின் அவனுடைய பாசம் நமக்குள் அதிகமான நம்மேல் அந்த ஆசைப்பட்டு இந்த உயிர் வந்துவிட்டால் நம்ம உடலுக்குள்ள ரத்தத்தில் தான் தங்கி நிற்கும். அவன்பட்ட வேதனை நம்ம ரத்தத்திலிருந்து உணர்வும் நம் உயிருக்கு செல்லப்படும். இந்த உணர்வு அதுவும் அது இயக்கப்பட்டு நம்மை அறியாமலேயே நாமும் வேதனைப்படுவோம். இதே போல எதை பேய் என்றும் அதை கொடூர நிலையை தற்கொலையோ ஆபத்தான நிலைகளையோ வெறித்தனமாக சென்றாலும் இதெல்லாம் பேய் என்றும் இந்த நண்பனின் நிலையை வரும்போது அறியாத நிலைகள் கால நிலைகள் இப்படி ஆகிவிட்டு வந்து எண்ணிக்கொண்டிருப்போம். இதுகளால் நாம் சந்தர்ப்பத்தால் நாம் எண்ணும் நோக்கங்கள். அதனால இப்ப நாம் ஒவ்வொருவரும் ஆத்மசுத்தி என்ற நிலையை நாம் இப்போதை எடுத்துக்கொள்வோம். அருளை பெருக்குவோம், இருளை அகற்றுவோம், அஞ்ஞான உணர்வை நமக்குள் பெருக்கும் பேரானந்த நிலை என்ற இந்த உடலை உருவாக்கும். இந்த வாழ்க்கை பேரானந்த நிலை பற்றி என்றும் ஏகாந்த நிலை என்ற இந்த உடலுக்கு பின் ஒளியின் உடலாக பெறுவோம். ஆக இதை போல நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இப்போது தியானத்துக்கு செல்வோம். ஆத்மசுத்தி என்ற பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். அம்மா பாடலாம், மா மகர்ஷி ஈஸ்வராக கூடிய வரலாறு சக்தியாகும். அகஷ்யன் துருவனாகி துருவ மகர்ஷி ஆகி துருவ நட்சத்திரமாகி இன்றும் பேரருளாக பேரொழியாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வரும் வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை சுருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானி என்றத்த நாணங்களில் கலந்து என்றத்த நாணங்கள் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்களடத்த நாணங்களில் செலுத்தி பிறத்த நாணங்களில் உள்ள அனைத்து அணுக்களும் ஜீவான்மாக்களும் துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. காரணம், நாம் எடுத்துக்கொண்ட வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் இவை அனைத்தும் நம் ஆகாரத்துடன் கலந்து அந்த உணர்வுகள் நம் இரத்தமாக மாறும்போது அந்த உணர்வின் அணுக்களாக நம் இரத்தத்தில் அதிகமாகின்றன. இரத்தத்தில் அதிகமாக்கப்படும் போது நாம் கோபம் என்ற நிலையில் அதிகமாக நேசிக்க நேர்ந்தால் நமக்கு இரத்த கொதிப்பும் வேதனை என்றால் பலவிதமான நோய்கள் பெற காரணமாகின்றன. சக்கரை சத்திலிருந்து உப்புச்சத்து வரையிலும் இதையெல்லாம் நம் இரத்தத்தில் நாம் எண்ணி உணர்வு அணுக்களாக மாறும்போது அந்த அணுக்கள் வீரியமடைந்து நம் உடலுக்குள் பல கெடுதல்களை செய்கின்றன. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்கள் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் நாம் நண்பராக ஒருவருக்கொருவர் பரவியிருந்தாலும் இன்னொரு உடலுக்கு போகும்போதே பெரிதம் என்றால் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்து இப்படி பல ஆத்மாக்கள் உண்டு. இதை போன்ற ஆன்மாக்களும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வுதான் நமக்குள் செயற்படுத்தும். நாம் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நம் உடலில் அணுக்களுக்கு செலுத்தினால் அது செயற்படும். இப்போ ஒரு மனிதன் தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் பதிவாக்கிக் கொண்டான், அமெரிக்காவில் இருந்தாலும் இது உணர்வு அங்கு இயக்குங்கள். அவன் உணர்வு நமக்குள் இருக்கப்படும் போது தீய உணர்வுகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் அந்த ஜீவ அணுக்களாக இருக்கின்ற ஜீவ ஆன்மாக்களாகவும் வர வேண்டும். ஆனால் இதை பண்ண நாம் மாற்றி அமைத்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என்ற தன் ஆணங்கள் கலந்துள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி கண்ணின் நினைவை செலுத்தி உங்க இரத்த நாணங்களில் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். என் உடல் உறுப்பு முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதயம், கிட்னி, குடல் இதை போன்ற உணர்வுகளை இயக்கிய அணுக்கள் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். சஞ்சலம் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் நுரையீரல்கள் அணுக்கள் உருவாகி சளி போன்ற தொல்லைகளும் ஆஸ்மா போன்ற தொல்லைகளும் டிபி போன்ற தொல்லைகளும் வருகின்றது. இதே போல வேதனை என்ற உணர்வு அதிகமானால் இருதயங்களில் வேதனை உணர்ச்சிகள் தோன்றிய நெஞ்சு வலி வருகின்றது. வேதனை என்ற உணர்வு அதிகமாக கிட்னி சீரால் இயக்காதபடி சர்க்கரை சத்து உப்பு சத்துக்களை உருவாக்கி விடுகின்றது. வேதனை என்ற உணர்வு அதிகமானால் கல்லீரல், மண்ணீரல் அது சீராக இயக்காதபடி வீக்கமாகின்றது. பின் நாம் சுத்தகரிக்கும் தன்மையும் இழந்து விடுகின்றது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உடல்ல நோய்களை போக்க வேண்டும் என்றால் இதே போல உங்க உறுப்புகளில் எந்தெந்த இதுகள் வந்தாலும் இதே போல மாற்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தரும். என் நுரையீரல் படர்ந்து நுரையீரல் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும். என் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரும் கல்லீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இப்படி எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் கிட்னியை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்களால் முடிந்த மட்டும் இந்த எண்ணங்களை செலுத்தி உங்க நினைவினை உங்க உடல் உள்ள உறுப்புகளுக்கு செலுத்தும். ஏனென்றால் நாம் தீயவருடைய உணர்வுகள் நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகி அதுவே அணுவாக இருக்கின்றது. ஒரு மனித உடல் நாம் பாய்ச்சப்படும் போது எங்கிருந்தால் அவன் எண்ணும் போது இயக்குகின்ற அவன் உணர்வே தீ. அவன் உணர்வு நமக்குள்ளிருந்தான் தீ அணுக்களாக விளைகின்றது. அந்த தீ அணுக்களாக விளைவதை நம்முடைய உணர்வின் தன்மை கொண்டு நாம் இங்கே பாய்ச்சினால் இதை மாற்றி அமைக்கலாம்.